ඊළඟට අබ්දුල් රිසාත් බදුදින් ගරුමන්තුමා ඔබතුමාට විනාඩි 12ක් කාලයක් තිබෙනවා.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இன்று முழு உலகமும் கவலையிலே இருக்கின்ற வேதனையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதியானமும் பல உயிர்கள் பலஸ்தீனத்திலே காசாவிலே இஸ்ரேலிய பயங்கரவாத படைகள் போல இஸ்ரேலிய அரசாங்கம் அந்த மக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்திலே இவ்வாறு நமது பாராளுமன்றத்திலே நாம் இங்கு பேசிய எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதிகமானவர்கள் பலஸ்தீனத்துக்கு நடந்திருக்கின்ற அநியாயத்தை இங்கு சுட்டிக்காட்டினார்கள். எனவே எங்களால் இந்த உலக நாடுகள் இன்று ஒன்றுபட்டு இந்த பலஸ்தீன மக்களுக்காக அந்த பலஸ்தீனத்திலே குண்டுவெடிக்குள்ளே மாட்டிக்கொண்டு இன்று குற்றுயிராக கிடக்கின்ற மக்களை காப்பாற்றுவதற்காக, அதேபோல அங்கு வாழுகின்ற அந்த மக்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பும் இன்று அமெரிக்காவுடைய முழு ஆதரவையும் பெற்றுக்கொண்டு ஆயுத பலத்தையும் ஏனைய பலத்தையும் பெற்றுக்கொண்டு இன்று இஸ்ரேல் முழு நவீன ரக விமானங்களால் இவ்வாறான மோசமான குண்டுகளை பொழிந்து கொண்டிருக்கின்ற இக்கட்டான நேரத்திலே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு அதாவது சொந்த மண்ணிலே வாழ்ந்த மக்களை 1948 பிறகு பிரிட்டிஷ் காரர்களுடைய ஏற்பாட்டிலே இந்த யூதர்களை கொண்டு வந்து அங்கு குடியேற்றி பலவந்தமாக குடியேற்றி அதன் பிறகு 1967 உடன்படிக்கையின்படி அவர்களுக்கான பகுதியையும் இவர்களுக்கான பகுதியையும் பிரித்து கொடுத்த பிறகும் கொடுத்த பகுதியிலிருந்து இன்று இன்னும் ஏனைய பகுதிகளையும் ஆக்கிரமித்து இன்று அந்த மக்களை அந்த மண்ணிலிருந்தும் ஓடுங்கள், எகிப்தை நோக்கி செல்லுங்கள், ஜோர்தானை நோக்கி செல்லுங்கள், வெஸ்ட் பேங்கை நோக்கி செல்லுங்கள் என்று அந்த காசாவிலிருந்தும் துரத்துகின்ற ஒரு படலத்தை இஸ்ரேல் மிக மோசமாக செய்து கொண்டிருக்கிறது. ஹமாசுடைய குண்டு தாக்குதல் நடந்த 7ஆம் தேதிக்கு பிறகு அங்கு தொடர்ந்தேச்சியாக பொதுமக்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது மிக மோசமான முறையிலே இன்று அந்த காசா பகுதியில் இருக்கின்ற எல்லா வீடுகளும் அழிந்து காணப்படுகிறது. அங்கு எல்லாமே ஒரு யுத்த பூமியாக, ஒரு வனாந்தர அதாவது வனாந்தரமாக இருந்த அந்த பிரதேசம் இன்று மிக மோசமான ஒரு பிரதேசமாக, பார்க்க முடியாததாக என்று அந்த வீடுகளை கட்டியவர்கள் அந்த உரிமைக்காரர்கள் போய் பார்த்து அழுது புலம்புகின்ற காட்சிகளை நாங்கள் இன்று ஊடகங்களினூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மோசமான செயல்பாடுகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம் இந்த உயர் சபையிலே. அதாவது இந்த 12 நாட்களுக்குள்ளே 1340 சிறுவர்களை, குழந்தைகளை கொன்றொழித்திருக்கிறார்கள். 4000க்கும் மேற்பட்டவர்கள் மொத்தமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இடிபாடுகளுக்குள்ளே இந்த குண்டு அதாவது விமான தாக்குதல் இடிபாடுகள் குண்டு தாக்குதலினால் ஏற்பட்ட கட்டிட இடிபாடுகளுக்குள்ளே 1250 பேர் சிக்கி தவிக்கிறார்கள். அவர்களுடைய நிலை அதிகமானவர்கள் மரணித்து விட்டார்கள். மொத்தமாக 16700 பேர் வைத்தியசாலைகளிலும் அங்கும் இங்கும் என்று காயப்பட்டவர்களாக வைத்திய வசதிகள் இல்லாமல் தவிக்கிறார்கள். இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லுகிறார், டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொல்லுகிறார், நாங்கள் தண்ணீரை தரமாட்டோம், மின்சாரத்தை வெட்டுவோம், மின்சாரத்தை தரமாட்டோம், உணவுகளை தரமாட்டோம், எனவே நீங்கள் இந்த பகுதியிலிருந்து வெளியேறுங்கள் என்று முழு மோசமாக அதாவது இந்த சர்வதேச சட்டங்களை அத்தனையும் மீறியவர்களாக ஒரு காட்டி சட்டத்தை இஸ்ரேலிலே கொண்டு செயல்படுவதாக எங்களுக்கு தெரிகிறது. அவ்வாறான மோசமான செயலை தொடர்ந்தேச்சியாக இன்று வரை அவர்களுக்கு தேவையான அந்த அத்தியாவசிய வசதிகளை கூட அவர்கள் வழங்காமல் அந்த மக்கள் கஷ்டத்தின் விளிம்பிலே இருக்கிறார். அதாவது 500க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையிலே வைத்திய அதாவது சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை வைத்தியசாலைக்கு மேலே ஏவுகணையில் ஏவி அங்கு கொலை செய்து இன்னும் 300-400 பேர் இன்னும் உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான நிலை. உலகத்திலே நாங்கள் பல பயங்கரவாதிகளை பற்றி படித்திருக்கிறோம். பல நாடுகளிலே பயங்கரவாதிகள் செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த பயங்கரவாதிகளும் வைத்தியசாலைக்கு குண்டு வைத்து தாக்கியதாக வரலாறு கிடையாது. அதேபோல எந்த ஒரு நாடும் பயங்கரவாதிகளை தாக்குகின்ற பொழுது வைத்தியசாலைகளை தாக்கி அழித்த குண்டு வைத்த வரலாறு கிடையாது. ஆனால் இந்த இஸ்ரேல அதாவது இந்த மோசமான இரக்கமற்ற நயவஞ்சகத்தனமான இஸ்ரேலர்கள் அதாவது வைத்தியசாலைக்கு கொண்டு வைத்து தாக்கி பல நூறு 500க்கு மேற்பட்ட உயிர்களை அழித்து பல பேரை அதாவது காயப்படுத்தியது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தை இந்த உலகமெல்லாம் கண்டிக்கின்றதானால் இன்று ஐநா சபையில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் ஒன்றுபட்டதற்கு எதிராக குரல் கொடுப்பதனால் இன்று உலக மக்கள் இன மத பேதங்களுக்கு அப்பால் மதங்களுக்கு அப்பால் உலகமெல்லாம் இன்று ஒன்றுபட்டு இஸ்ரேலுடைய ஈழச் செயலை இந்த செயலை கண்டித்ததனால் வைத்தியசாலைக்கு தாங்கள் குண்டேவி இந்த அத்தனையும் செய்துவிட்டு தற்பொழுது மறுத்து பேசுகிறார்கள். அது நாங்கள் செய்யவில்லை, ஹமாஸ் போராளிகள் தான் அதை அனுப்பிய எங்களுக்கு எதிராக அனுப்பியது திரும்பி வந்து தாக்கியதாக இன்று ஒரு புதிய கதையை அவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். அவிழ்த்து விட்டது மட்டுமல்ல அதையும் இன்று வெட்கமில்லாமல் இந்த பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஐநாவுடைய பலஸ்தீனத்துக்கான தூதர் அழகாக சொல்லுகிறார், இந்த குண்டு வெடித்த ஒரு சில செகண்ட் அதாவது நிமிடங்களிலே இஸ்ரேல் நாட்டு பிரதமருடைய பாதுகாப்பு அட்வைசர் அவருடைய ட்விட்டரிலே போடுகிறார், இந்த தாக்குதலை இட்டு நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம், நிறைய போராளிகளை வைத்தியசாலைக்குள்ளே ஹமாஸ் போராளிகளை நாங்கள் கொண்டு விட்டோம் என்று அவர் சொன்னதாக ட்விட்டர் செய்தி போடப்பட்டு சில நிமிட நேரங்களிலே அந்த ட்விட்டர் பதவியை அதாவது செய்தியை டிலீட் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஒரு புதிய கதையை புதிய நாடகத்தை புதிய பொய்யை வெக்கமில்லாமல் ஐநாவிலும் பேசுகிறார்கள் சொல்லு அதாவது ஊடகங்களின் ஊடாக இஸ்ரேல் பிரதமர் உட்பட இஸ்ரேல் இன்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. வெக்கக்காரன விஷயம் என்னவென்றால் அமெரிக்காவுடைய ஜனாதிபதி அன்றைய தினம் அந்த இஸ்ரேலிலே இருக்கின்ற பொழுதுதான் இந்த மோசமான வைத்தியசாலை குண்டு தாக்குதல் நடைபெற்றது. அவ்வாறான அந்த அல்லஹலி அரபு ஹாஸ்பிட்டலிலே நடந்த அந்த அநியாய குண்டு தாக்குதல் நடந்த தினம் அதாவது ஜோ பைடன் அதாவது அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் அங்கு இஸ்ரேலிலே நிற்கிறார். அவர் அன்று இஸ்ரேல் இவ்வளவு குழந்தைகளை கொன்றதை குவித்ததை இந்த கஷ்டங்களை கொடுத்ததை தண்ணீர் இல்லாமல் தாகத்தோடு அந்த மக்கள் தவிக்க விட்டதை மின்சாரம் இல்லாமல் அந்த மக்கள் இருட்டிலே கிடந்து கஷ்டப்பட்டதை வீடுகளுக்குள்ளே இருந்த பொழுது குண்டுகள் வீசி ஓடிக்கொண்டும் பாடுபட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் உணவில்லாமல் தவித்துக் கொண்டிருப்பதை பார்த்து ரசித்தவராக அங்கு அவர் செயல்பட்டதை நாங்கள் கண்டோம். இஸ்ரேல் செய்த அத்தனை அநியாயத்தையும் அதற்கு அதாவது அங்கீகாரம் கொடுத்ததை நாங்கள் கண்டோம். மிக வெட்கக்கேடான செயல். அமெரிக்கா உலகத்துக்கு ஜனநாயகத்தை சொல்லிக் கொடுக்கிறது. உலகத்திலே இவ்வாறான தாக்குதலுக்கு எதிராக பேசுகிற ஒரு நாடாக இருந்து கொண்டு இஸ்ரேலை மட்டும் வளர்த்தெடுத்து அன்றிலிருந்து இன்று வரை இஸ்ரேலுக்காக பல பில்லியன் டாலர்களை பணங்களை கொடுத்தது மட்டுமல்லாமல் இன்று காசாவிலே பலஸ்தீன மக்களுக்கு இந்த குழந்தைகளுக்கு மேலே போடப்படுகின்ற அத்தனை ஆயுதங்களையும் அத்தனை நவீன ஆயுதங்களையும் கொடுத்து அந்த மக்களை அந்த குழந்தைகளை தாய்மாரை அங்குள்ள வயோதிபர்களை நோயாளிகளை வைத்தியசாலைகளுக்குள்ளே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தவர்களை கூட கொலை செய்து அதிலே இன்பப்படுகின்ற இஸ்ரேலுக்கு அதற்கு அதாவது ஆதரவு தெரிவிக்கின்ற நாடாக அமெரிக்கா மாறியிருப்பதை பார்க்கின்ற பொழுது அதனுடைய தலைவர் அதாவது பிரசிடென்ட் ஜோ பைடன் அவர்கள் அவருடைய செயல்பாடு வேதனை அளிக்கிறது. வன்மையான கண்டனத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் என்று அமெரிக்க மக்கள் பாதையிலே இறங்கி இருக்கிறார்கள் இனமத பேதங்களுக்கு அப்பால் என்று வெள்ளை மாளிகைக்கு முன்னால் நின்று கொண்டு இந்த நாசகார செயலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு பிரஷர் கொடுப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாதாரண மக்களுக்கு தெரிந்த விஷயத்தை இன்று அமெரிக்காவிலே வாழ்கின்ற அதாவது யூத மக்கள் கூட பாதைக்கு வந்து இந்த பலஸ்தீன அப்பாவி முஸ்லிம்கள் மீது காசாவிலே போடுகின்ற குண்டை நிறுத்துங்கள், இந்த வைத்தியசாலை குண்டு தாக்குதல் தவறானது, அதே போல அவர்களுக்கு தண்ணீரை கொடுங்கள், அவர்களுக்கு மின்சாரத்தை கொடுங்கள், அவர்களுக்கு தேவையான வைத்திய வசதியை கொடுங்கள் என்று உலகம் முழுக்க குறிப்பாக அமெரிக்காவிலும் கூட பிரிட்டிஷிலும் பிரான்ஸ் ஜெர்மனி ஜோர்டான் எல்லா நாடுகளிலும் இன்று பாதையிலே நின்று உலக மக்கள் 90% நியாயமாக சிந்திக்கின்ற உலக மக்கள் இன்று ார்கள் ஆனால் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அதே போல யுஎஸ்ஏ பிரசிடென்ட் அதாவது பிரான்ஸ் அரசாங்கம் இவ்வாறான மேற்கத்திய நாடுகள் இரக்கமற்றவர்களாக இந்த குண்டுமலை பொழிவதை அங்கீகரித்தவர்களாக இன்று கூட குண்டுகள் விழுந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. யாரும் கேட்பதற்கு பார்ப்பதற்கு யாரும் இல்லாத மக்கள் போல அந்த மக்கள் அலைந்து திரிகிறார்கள். அங்கு ஓடுகிறார்கள், தண்ணீருக்காக ஓடுகிறார்கள், உணவுக்காக ஓடுகிறார்கள், வைத்தியத்துக்காக ஓடுகிறார்கள். வைத்தியசாலையிலே குண்டு வடித்த பிறகு இன்று வைத்தியசாலைக்கும் சிகிச்சை பெறுவதற்கு போக அந்த மக்கள் தயக்கமற்றவர்களாக இஸ்ரேலியர்களுடைய ஒரு இந்த மோசமான தாக்குதலுடைய வெளிப்பாடு என்னவென்றால், நீங்கள் காயப்பட்டவர்கள் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு செய்தியை சொல்லுவோம் முகமாக காயப்பட்டவர்களும் சாக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான மோசமான செயலை செய்து அதிலே இன்பம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கு இப்பொழுது ஒரு செய்தியை பார்த்தேன், 15 வருடங்களுக்கு பிறகு ஒரு தாய், அதாவது 4 குழந்தைகளை ஒன்றாக பெற்ற தாய், அந்த தாயையும் அந்த 4 குழந்தைகளையும் கொண்டு வைத்து இந்த நயவஞ்சக படை அவர்களை கொண்டு குவித்திருக்கிறது என்று அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தந்தை அதாவது வேதனையோடு சொல்லுகிறார். நீங்கள் சிந்தி அதாவது சிந்தித்து பாருங்கள், இந்த மாதிரியான ஒரு தந்தையுடைய நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை இரக்கம் உள்ளவர்களுக்கு விளங்கும். இரக்கமற்ற மேற்கத்தைய இந்த சியோனிச சக்திகளுக்கு இந்த மக்களுடைய வேதனையும் கண்ணீரும் கஷ்டமும் ஒருபோதும் தெரியவில்லை என்பது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. அதே போல இங்கு அதாவது இலங்கை அரசாங்கம் இந்த சம்பவ அதாவது இன்று நடந்திருக்கின்ற மிக மோசமான காட்டுமிராண்டி தாக்குதலை சரியாக அவர்களுடைய அறிக்கையை நாங்கள் பார்த்தோம். வெளிவகார அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற அறிக்கை, அதாவது விழுந்தாலும் மண் மீசையிலே மண்படாத மாதிரியாக மிக ஒரு அதாவது அறிக்கையாக இருக்கிறது. இலங்கையின் வரலாற்றிலே இருந்த எல்லா ஜனாதிபதிகளும் இருந்த அரசாங்கங்களும் பலஸ்தீனத்துக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருக்கிறார்கள். பலஸ்தீன மக்களுடைய அந்த பூமி பலஸ்தீன மக்களுக்கு செல்ல வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்திருக்கிறார்கள். இஸ்ரேல் தொடர்ந்தேச்சியாக வந்தேறு குடிகள் போல அங்கு வந்து அந்த பிரதேசத்தை ஆக்கிரமித்து அந்த பிரதேசத்துக்கு சொந்தமானவர்களை அடக்கி ஒடுக்கி அடிமைகளாக அகதிகளாக பல தசாப்தங்களாக வைத்துக் கொண்டு இன்று அவர்கள் பசியிலும் பட்டினியிலும் விருட்டிலும் இவ்வாறு குண்டு வெடிப்புக்குள்ளும் சிக்கி தவிக்கின்ற ஒரு மோசமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தொடர்ந்தேச்சியாக அந்த செயலை செய்து வந்த இஸ்ரேலை இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து கண்டித்து வந்திருக்கிறது. ஆனால் இன்று நேற்று நாங்கள் பார்க்கிறோம், இலங்கை அரசாங்கம் வெளியிட்ட அறிக்கை எங்களுக்கு வேதனை தருகிறது. உப்புச்செப்பில்லாத ஒரு அறிக்கையாக இருக்கிறது. அதாவது பலஸ்தீனத்திலே பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகிக் கொண்டிருக்கிறதே, தண்ணீர் இல்லையே, அந்த மக்களுக்கு கரண்ட் இல்லையே, உணவில்லையே, இதை கொடுங்கள் என்று, இதை வழங்குங்கள் என்று, இதை வழங்க வேண்டும் என்று, இது மனிதாபிமானமற்ற செயல் என்று ஒரு வந்தியை அந்த அறிக்கையிலே போடப்படாததை வேதனையோடு நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம். எனவே இந்த நாட்டிலே வாழுகின்ற பௌத்த இந்து கத்தோலிக்க இஸ்லாமிய மக்கள் இந்த இஸ்ரேல் செய்கின்ற அநாச்சாரத்துக்கும் அநியாயத்திற்கும் இந்த நாசகார செயலுக்கும் எதிராக இருக்கின்றார்கள் என்ற அந்த உணர்வான அந்த செய்தியை இந்த சபையிலே பேசி எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் வெளிவிவகார அமைச்சு இலங்கை அரசாங்கம் சார்பாக நாடு சார்பாக வெளியிட்ட அறிக்கை அவ்வாறான இந்த காசா அவிலே நடந்த குண்டு தாக்குதலை பற்றியோ, ஆக குறைந்தது வைத்தியசாலையிலே நடந்த குண்டு தாக்குதலை பற்றியோ, அல்லது அந்த மக்களுக்கு அடிப்படை தேவைகளான தண்ணீர் மின்சாரம் உணவு போன்றவற்றை வழங்க வேண்டும் என்று அந்த விஷயத்தில் எதுவும் சொல்லவில்லை. ஏன் இந்த அரசாங்கம் இஸ்ரேலுக்கு பயப்படுகிறார்கள் எங்களுக்கு தெரியவில்லை. 1300 பேர் தான் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் இஸ்ரேலிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேலுக்கு எதிராக இஸ்ரேலுடைய இந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக இன்று பிரிந்திருந்த முஸ்லிம் நாடுகள் எல்லாம் இன்று ஒன்றுபட்டு இந்த அநியாயத்தை அதாவது தட்டி கேட்பதற்காக பல காலங்களுக்கு பிறகு ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். இந்த முஸ்லிம் நாடுகளிலே கட்டாராக இருந்தால் என்ன, கட்டாராக இருந்தால் என்ன, குவைத்தாக இருந்தால் என்ன, சவுதி அரேபியாவாக இருந்தால் என்ன, பஹ்ரைனாக இருந்தால் என்ன, நீங்கள் பாருங்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் அபுதாபியிலே பல லட்சக்கணக்கான இலங்கையர்கள் வாழுகிறார்கள். இந்த நாட்டிலே பஞ்சம் வந்த பொழுது, பசி வந்த பொழுது, கஷ்டம் வந்த பொழுதெல்லாம் அந்த நாடுகளிலே வேலை செய்கின்ற பல மில்லியன் கணக்கான லட்சக்கணக்கானவர்களுடைய ஊதியம் தான் இங்கு டொலர்களாக வந்து இந்த நாட்டை ஓரளவாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளவு காலமும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கு பஞ்சம் வந்த பொழுது, அதாவது கஷ்டம் வந்த பொழுது, பெட்ரோல் இல்ல, பெட்ரோல் வாங்குவதற்கு யுத்தத்துக்கு பிறகு பணம் இல்லாத பொழுது ஈரான் தான் 29 மில்லியன் டாலரை அன்று கடனாக வழங்கியது. இன்னும் அந்த கடனை இந்த நாடு கட்டி முடிக்கவில்லை. அவ்வாறு இருக்கின்ற இலங்கை ஒரு 1600 பேர் தான் இஸ்ரேலிலே வேலை செய்கிறார்கள். இந்த இஸ்ரேலுக்கு பயந்து கண்மூடித்தனமாக அதாவது இந்த மோசமான தாக்குதலை சரியான முறையிலே கண்டிக்காத வந்தது எமக்கு கவலை தருகிறது என்பதை இந்த உயர் சபையிலே கூறிக்கொண்டு இந்த அரசாங்கம் உண்மை செய்தி, அதாவது இந்த அடாவடி தனங்களை எல்லாம் தட்டி கேட்டு ஐநாவுக்கும் உலகத்துக்கும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும். இந்த மக்களுடைய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும், அவர்களுடைய சொந்த பூமியிலே அவர்களுக்குரிய பங்கை வழங்கி இந்த மக்களை அவர்களுடைய பூமியிலே கௌரவமாக சுதந்திரமாக தனிநாடாக அவர்கள் எவ்வாறு அன்று உலகத்தில் அந்த நாட்டில் வாழ்ந்தார்களோ அதே போல வாழ்வதற்கான சூழலையும் வழங்கி ஆக்கிரமி இஸ்ரேலர்களால் ஆக்கிரமித்த அத்தனை பூமியையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு இலங்கை அரசாங்கமும் அதற்கான சாதகமான ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி.
பூமி ஸ்துதி கர் மந்தமா இலங்கைட்ட கர்வ ஏச்சியம் அவசி மந்தமா உபத்து மாட்டு வினாடி தாயக்காலிய திபினம்.
Thank you, presiding officer. I thank you for the opportunity to speak on the ongoing war between Israel and Palestine. First of all, I wish to condemn the killings of civilians, irrespective of whoever caused it. Human life is too precious and should not be expended for whatever cause. The root cause of the current conflict can be traced to the creation of Israel in the Palestinian homeland in 1948 and the consequent dispossession of the homes of those who lived in Palestine. Much blood has been spilled as a result of the several battles and wars that have taken place since the creation of Israel. Much of it has been caused by the insatiable thirst of Israel to expand their boundaries and deprive the Palestinians of what little they had left with. The attack that was launched by Hamas from Gaza on the 7th of this month was probably in desperation and in retaliation for the atrocities that have been daily visited on the Palestinian people by the Israel authorities. The nature of the response by the Israel authorities to the attack by Hamas is an indication of how the Israeli government treats the Palestinians in Gaza. Even before the eruption of the fighting in the last 2 weeks, the people of Gaza were living in crowded conditions with limited access to food, water, fuel, and medical facilities. The recklessness with which Israel launched attacks in Gaza without any regard for the safety of the civilian only made their lives worse. The attack on Al-Ahli Hospital, resulting in the death of nearly 500 people, is one of the most inhuman acts that one can think. I wish to echo the call of the United Nations Secretary General Antonio Guterres for an immediate humanitarian ceasefire in the war. Simultaneously, a humanitarian corridor must be created so that essential supplies can reach the suffering people in the Gaza Strip. I must thank the Egyptian government for allowing the opening of the Rafah crossing that will enable supplies to be sent to Gaza. However, all this can only provide short-term relief for the people of Palestine. The international community must put pressure on Israel to act responsibly and to give up the path of belligerence and work towards peace in the Middle East. I also wish to draw the attention of the House to another aspect of Israel aggression inflicted on the Palestinian people. According to a media report, while the world's attention has been fixed on Israel's brutal bombardment of the Gaza Strip for the past 2 weeks, killing of at least 76 Palestinians by Israel forces in the same period have barely made it to the headlines. In the occupied West Bank, where Israel forces have killed an average of one Palestinian a day over the past 2 years, the number has increased drastically since the events in Gaza unfolded. At least 76 Palestinians have been killed, including 8 by armed settlers across the West Bank and Jerusalem, when the latest escalation between Israel and Palestinians began. Israel army raids into Palestinian cities and villages have also sharply increased, along with the confrontation and protest against the bombing of Gaza. It is disappointing to note that the United States and other Western countries are encouraging Israel when they should be using their influence to make the Israelis come to the negotiating table and make peace on the basis of a two-state solution. I also wish to urge the Arab and Muslim countries to rally round the Palestinians in their need of time. They should also lobby the rest of the right-thinking world to work towards ensuring justice for the long-suffering people of the Palestinians. It is with great pain of heart that I speak of the tragedy of the worst that is worsening by every minute in the Gaza Strip. And this House take up this German motion today, we learn that 1,500 Palestinian children have been killed in Israel air attack since October 7th. How many children should die in this conflict before the world powers must say enough is enough? It is time for ceasefire in the name of humanity. It is sad to hear that in Gaza people are suffering without water, food, fuel and electricity. Hospitals are bombed in violation of the Geneva Convention. International humanitarian laws are observed in the breach. The civilian suffering is unprecedented. While the conflict has the potential to spread across the region, the event of which world oil prices could rise to ₹1,000, a situation that countries like Sri Lanka will find it hard to face. This is why we as a nation must do whatever we could to bring an end to this conflict and end the sufferings of the battered Palestinian people who are living under occupation, going through immense hardship, and are subjected to apartheid and humiliation. We as a nation should appeal to the United Nations to bring an immediate end to the humanitarian crisis in the Gaza Strip through an immediate ceasefire that will allow humanitarian aid to reach the besieged people. We as a nation has been promoting the Palestinian freedom struggle, and I urge the government not to deviate from the policy. We do not take the side of oppressors. Justice must be upheld. We urge the government not to fall prey to the Israel lobby and abandon the Palestinian people crying for justice. Supporting a state solution has been our stance. Let us stand by it. We urge the government not to abandon the Palestinian cause. If we love our freedom, we should love the freedom of our Palestinians, brethren. As South Africa's great statesman Nelson Mandela rightly said, South Africa's freedom is complete without the freedom for Palestinians. We cannot and should not abandon the Palestinian cause by pointing to the policy shift of other non-aligned countries which have embraced the Western, some Western Asian nations which have signed the so-called Abraham Accords. Presiding officer, let's come together to end Israel colonization of Palestinians. Let us all in one voice condemn Israel's expansion policy, its illegal settlement, building activities in occupied territories, its oppression of the Palestinian people, its apartheid policies, and continuous violation of international law. Let us reaffirm our support for the Palestinian right to live within the secure borders as citizens of a free nation. Thank you, sir.
Bom istuti garu mantuma. Ilangata garu Veerasumana Veerasinghe mantuma obathumata vinadi 10 kaalayak thibena.
Garu mulasanawada garu mantumani pita haridam maasayakata hamaragata kalin me paalimenthuye yojanawak genawa palasthina sahayogithawa sambandhawa yojanawa. Yojana idiripat kirimeedi pakshipaksha manturu මෙවැනි පරිසරයක් නැති පරිසරයක් තුළ පලස්තීන ඒ යුද්ධය සහ ඒ අසරණතාවය සම්බන්ධවත් ඒ වගේම පලස්තීනයේ පවතින තත්ත්වයන් සම්බන්ධවත්
අජමතුමිය
ගරු මන්ත්‍රීතුමා සමා වෙන්න මට විනාඩියක් ඕනේ ගරු මුලාසනුර මන්ත්‍රීතුමා මම දැන් මේ පල්ලෙහා ලයිබ්‍රරි එකේ පල්ලෙහාදී මේ මෙම්බර්ස් ලගේ ලිෆ්ට් එක ළඟ මට කාන්තා හිංසනයක් සුජිත් පෙරේරා කියන සජවේ මන්ත්‍රීවරයා විසින් මට පහර දීමකට ලක් කරා මේ පල්ලෙහා ලයිබ්‍රරි එකේ මේ පල්ලෙහා දැන් මේ මේ දවල් මේ දැන් පැය එකමාරකට දෙකකට විතර කලින් මේ පහර දීමකට ලක් වුණා මම සුජිත් ප්‍රියා මේ මේ පෙරේරා කියන මේ සජවේ ඉන්න මන්ත්‍රීවරයාගෙන් මේක ගැන මට පරීක්ෂණයක් ගරු කතානායකතුමාගෙන් අවශ්‍යයි සහ මම මේකේ නීතියානුකූලව පියවර ගන්නවා මේ මන්ත්‍රීවරයාට විරුද්ධව මේ සජබේ ඉන්න මේ මන්ත්‍රීවරුන්ට ලොකු ප්‍රශ්නයක් තියෙනවා කාන්තාවෝ එක්ක තමුන්ගේ විරින්දටත් පහර දෙන මිනිහෙක් කියන්නේ ඒ හින්දා ඒ එතුමා ඒ මං එතුමා කියන්නේත් නැහැ මොකද වගේ මිනිස්සු තමයි මෙහෙම හැසිරෙන්නේ මේ පාර්ලිමේන්තුවේ මන්ත්‍රීවරයෙකුට පහර දෙන්න පුළුවන් නම් මොන කාන්තාවෝ ගැනද මේ සජබේ ඉන්න මේ මන්ත්‍රීවරු කතා කරන්නේ කාන්තාවකට මේක ඇතුලේ කාන්තා මන්ත්‍රීවරයෙකුට රාජ්‍ය අධිවරියක්කට පහර දෙනවා නම් මේ පාර්ලිමේන්තුව තුල මොන කතාවද මේ සජබේ ඉන්න මන්ත්‍රීවරු ගැන කියලා මට දැනගන්න ඕන මේක ගැන අනිවාර්යයෙන්ම පරීක්ෂණයක් පවත්වන්න ඕන ගරු කතානායකතුමා මම ඉල්ලා සිටිනවා ගරු කතානායකතුමාගෙන් ඒක කරන්න කියලා ඒක ගැන මට මේ ඒක ගැන කතා කරන්න උමනාකුනේ මේ රටේ ජනතාව මේ රටේ කාන්තාවෝ ලෑස්ති වෙන්න මොකද මම මේකට විරුද්ධව පාරට බහිනවා මේව කරන්න මම ඉඩ දෙන්නේ නැහැ මේ පාර්ලිමේන්තුව තුල නැවත
ගරු අගමැතිතුමා
කියන බරපතල කරුණ ගැන මා ඉල්ලා සිටිනවා පාර්ලිමේන්තුව විනාඩි 10කට අත්හිටවලා ගරු කතානායකතුමාට කාමරේ හැමවි කරුණ කියන්න අවස්ථාව දෙන්න කියලා මේ කවදාවත් නොසිදුණු බරපතල තත්ත්වය I just request you to suspend sitting for 10 minutes
ඒ අනුව විනාඩි 10කට කල් තබනවා